الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லா, சாந்தியும் சமாதானமும் அல்லாஹு நிறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவலுகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்ல உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலி செல்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, உன்னதமானவர் ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவினுடைய கடமையையும் நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாளாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாட்களில் சிறந்த நாள், சூரியன் உதயமாகும் நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாளாகும். இன்றைய வெள்ளிக்கிழமை நாளில்தான் எமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அவர்கள் சுவர்க்கத்திற்குள் அனுப்பப்பட்டதும் இன்றைய நாள்தான். செய்த தவறுக்காக சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதும் இன்றைய நாள்தான். இந்த உலகத்தை விட்டு அவர்கள் வஃபாத்தாகி மரணமடைந்ததும் இன்றைய வெள்ளிக்கிழமை நாள்தான். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நபியே நாயகமே, இந்த உலகத்தினுடைய முடிவு எப்போது உண்டாகும் என்று கேட்கிறார்கள். உலக முடிவு எப்போது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது அல்லாஹ் மாத்திரமே அறிந்த ஒரு அறிவாகும். இந்த உலகத்தினுடைய முடிவை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. ஆனால் இந்த உலகத்தினுடைய முடிவு அது வெள்ளிக்கிழமை நாளில்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கின்ற கோடான கோடி உயிரினங்கள் அனைத்தும் வெள்ளிக்கிழமை நாள் வந்துவிட்டால் நடுக்கத்தினாலும் பயத்தினாலும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? இன்றைய நாள் உலகத்தினுடைய முடிவு நாளாக இருக்குமோ என்ற பயத்தினால் அனைத்து படைப்பினங்களும் பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை நீங்கள் அடைந்தால், வெள்ளிக்கிழமை நாளாகி இந்த சிறந்த நன்னாளை நீங்கள் அடைவீர்கள், அடைகின்ற நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சில நல்ல அமல்களை இன்றைய நாளையிலே நீங்கள் அதிகமாக செய்து கொள்ளுங்கள் என்று, வெள்ளிக்கிழமை நாளாகி இன்றைய நாளையிலே நாம் செய்ய வேண்டிய சில சுன்னத்தான அமல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். இன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான சுன்னத்தான அமல்களில் ஒன்று, அல் குர்ஆனில் இருக்கின்ற சூரா கஹ்ஃபை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை நாளையில் சூரா கஹ்ஃபை ஓதுகிறாரோ அடுத்த ஜும்ஆ வரையான சிறு பாபங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஜும்ஆவுக்காக நேரகாலத்தோடு யார் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்திருக்கிறாரோ, குத்துபா பிரசங்கம் நடைபெறுகிற நேரத்தில் யாருடனும் கதைக்காமல் மௌனமாக இருந்து அந்த பிரசங்கத்தை செவிமடுக்கின்றாரோ, அடுத்த ஜும்ஆ வரையான சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைய நாளில் அதிகம் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்ல வேண்டும். யார் ஒருவர் என் மீது ஒரு சலவாத்து சொல்லுகின்றாரோ அவரின் மீது அல்லாஹ் 10 சலவாத்துக்கள் கூறுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, வெள்ளிக்கிழமை நாளாகிய ஜும்ஆவுடைய நாளை நீங்கள் அடைகிற நேரத்தில் என் மீது நீங்கள் சலவாத்துக்கள் அதிகமாக சொல்லுங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலவாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அப்பேற்பட்ட ஒரு கண்ணியமான சிறந்த ஒரு ஜும்ஆவுடைய நாளை அல்லாஹு தஆலா கண்ணியமான இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். நாங்கள் பாக்கியசாலிகள். இந்த உலகத்திலே மனிதர்களில் சிறந்த மனிதன் யார் என்றால், நன்மைகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை யாருக்கு அல்லாஹ் அதிகமாக கொடுக்கின்றானோ அவர்கள்தான் இந்த உம்மத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். நன்மைகள் செய்வதற்கும் அல்லாஹுடைய தௌஃபீக் பாக்கியம் இருக்க வேண்டும். தவறுகளிலிருந்து ஒரு மனிதன், பாவத்திலிருந்து ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹுடைய தௌஃபீக், அல்லாஹுடைய உதவி தேவைப்படுகிற. ஆக ஜும்ஆவுடைய நாளையிலே நாம் எல்லாம் குளித்து நல்ல ஆடைகள் அணிந்து அத்தர் நறுமணங்கள் பூசி இந்த ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலும் ஒன்று சேர்த்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீமாக ஒரு மனிதன் வாழ்வதே அல்லாஹ் தந்த நமக்கு தந்த பெரும் பாக்கியங்களில் ஒன்று. எத்தனையோ பல மதங்களை பின்பற்றி வாழக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவை ரப்பாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராகவும், பரிசுத்தமான அல் குர்ஆனை அல்லாஹுடைய வேதமாகவும், கிபிலாவை எங்களுடைய வழிகாட்டியாகவும் எங்களுடைய திசையாகவும் நாங்கள் எடுத்து வாழுகிற நேரத்தில் நாங்கள் முஃமின்களாக வாழ்கின்றோம். இந்த உலகத்தில் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாகும். நான் முஸ்லீமாக வாழ்கிறேன், என் மனைவி என் பிள்ளைகள் முஸ்லீம்களாக வாழ்கிறார்களா என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. முஸ்லீம் என்பது வெறுமனே பெயரளவில் மாத்திரமல்ல, நடத்தையில் ஒரு தனி மனித வாழ்க்கையில் அவனிடத்தில் இஸ்லாம் இருக்கிறதா என்பதைத்தான் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காபிருக்கும் இடையில இருக்கின்ற வித்தியாசம் என்ன தெரியுமா? தொழுகையாகும் என்று சொன்னார்கள். எந்த மனிதன் 5 நேர தொழுகைகளை பேணுதலாக முறையாக நேரம் தவறாமல் தொழுது வருகிறானோ அந்த மனிதன் முஸ்லீமாக இருக்கிறான். எந்த மனிதன் தொழுகைக்குரிய நேரம் வந்தும் தொழாமல் அந்த தொழுகையை விட்டு விடுகிறானோ அவன் காபிராகி விட்டான். மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர். ஒரு தொழுகைக்குரிய நேரத்தை ஒரு மனிதன் அடைந்து அந்த தொழுகையை நேரம் வந்தும் தொழாமல் யார் அந்த நேரத்தை கடந்து விடுகிறானோ அவன் காபீராகிவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை நாம் எல்லாம் அடைந்தோம். இந்த பள்ளியிலே உட்கார்ந்திருக்கின்ற நம்மில் எத்தனை பேர் இன்றைய கடமையான சுபஹினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஜும்ஆவுக்கு வந்திருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுபஹினுடைய தொழுகை தான் ஒரு முஃமீனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை தீர்மானிக்கின்ற நாள். ஒரு முஃமீனுடைய வாழ்க்கையில் சீதேவித்தனத்தை, ஒரு முஃமீனுடைய வாழ்க்கையின் வியாபாரத்திலும் பரக்கத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு முக்கியமான ஒரு நேரமும் ஒரு கடமையும் ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் சுபஹினுடைய தொழுகையும் சுபஹினுடைய நேரமாகும். யா அல்லாஹ், என் உம்மத்தில் இருக்கின்ற மனிதர்கள் யாரெல்லாம் சுபஹினுடைய அதிகாலை பொழுதுடைய தொழுகையை அடைந்து தொழுதுவிட்டு காலை நேரத்தை அடைகிறார்களோ, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா, சுபஹு தொழுத மக்களுக்கு யா அல்லாஹ் நீ அவர்களுடைய வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் குடும்பத்திலும் பரக்கச் செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்தில் எழுந்து அல்லாஹுவை தொழுது யாரெல்லாம் தன்னுடைய விவகாரங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு பரக்கத்தை வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். ஆக நாங்கள் முஸ்லீம்களாக வாழ்கிறோம், நம் மனைவி பிள்ளைகள் முஸ்லீம்களாக இருக்கிறார்களா? முஸ்லீம்கள் என்று சொல்லுவது எதனை? ஐங்காலம் தொழுகையை நேரம் தவறாமல் தொழுகின்றவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையில இஸ்லாம் இல்லை என்றால், வயதுக்கு வந்த என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இஸ்லாம் இல்லை என்றால், அவர்கள் செல்லக்கூடிய இடம் வயல் என்கின்ற நரகமாகும். அவர்கள் செல்லக்கூடிய இடம் கை என்று சொல்லக்கூடிய ஒதுங்கும் தலமாகும். அவர்கள் செல்லக்கூடிய மறுமையுடைய நிலைமை சக்கர் என்கிற நரகத்திற்குள்ளே நுழைவார்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிக்காக முடித்ததற்கு பிறகு தன் மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ், நானும் என்னுடைய மனைவியின் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம், எங்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கி எங்களை தாயா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், ஸாலிஹான பிள்ளை பாக்கி எங்களை தாயா அல்லாஹ். அல்லாஹு தஆலா இரண்டு குழந்தைகளை அவர்களுக்கு ஆண்களாக கொடுத்தான். அவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மற்றொருவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இரண்டு ஆண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்ததற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ, இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு குழந்தை பாக்கியங்களாக தந்தையா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்று குழந்தைகளை தந்ததற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய தாயும் தகப்பனும் எங்களுக்கு திருமணம் முடித்து தந்தார்கள். நான் ஒரு கணவனாக வாழ்கிறேன், எனக்கு ஒரு மனைவி அல்லாஹ் தந்தான். எங்கட குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையின் பேராக அல்லாஹ் எங்களுக்கு பல குழந்தை பாக்கி எங்களை தந்திருக்கிறானா இல்லையா? இந்த குழந்தைகளை தந்ததற்காக நாங்கள் அல்லாஹ்வுக்கு எத்தனை தடவைகள் சுக்குர் நன்றி செலுத்தி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் தந்த நிஅமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா இன்னும் உங்களுக்கு அதிகமான பல பாக்கியங்களை நிஅமத்துகளை தருவான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகள் அல்லாஹுடைய நிஅமத்துகள், பிள்ளைகள் அல்லாஹ் தந்த சொத்துக்கள், அல்லாஹு தஆலாவுடைய அமானிதங்களாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷரில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த நிஅமத்துக்களை பற்றி கேள்வி கேட்க இருக்கிறான். எங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயதை அடைந்து விட்டால் தொழுகையை கற்றுக் கொடுப்பதும் தொழுகையில் ஓத வேண்டிய ஓதல்களை சொல்லிக் கொடுப்பதும், உது எடுக்கின்ற முறை, தக்பீர் கட்டுகின்ற முறை, ருக்கு செய்கின்ற சுஜூது செய்கின்ற முறைகள், உதுவினுடைய பருந்துகள், தொழுகையின் பருந்துகள், உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள், தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள், இப்படியான தொழுகையின் சட்ட திட்டங்களை கற்றுக் கொடுப்பது யார்? தாய் தகப்பனுடைய கடமையாக இருக்கிறது. 7 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும் ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும். 10 வயதாகிவிட்டால் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. 7 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும் 3 வருடங்கள் படித்தவைகளை கொண்டு பிள்ளைகள் அமல் செய்ய ஆரம்பிப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு 7 வயதாகிவிட்டால் தொழுகையை கற்றுக் கொடுங்கள். 10 வயதாகி அந்த பிள்ளை தொழவில்லை என்றால் அடித்தாவது அந்த பிள்ளைக்கு தொழுகையை நீங்கள் தொழுமாறு கட்டளையிடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு இத்தனையோ பல மனிதர்கள் சுஜூது செய்கிற நேரத்தில் தங்களுடைய உறுப்புகளை சரியாக முறையாக நிலத்திலே வைக்க முடியாத நிலையிலே தவறுதலாக சுஜூது செய்து கொண்டு இருக்கிறார்கள். உதூ செய்கிற நேரத்தில் அவர்களுடைய உறுப்புகள் சரியாக கழுவப்படாத நிலையிலே உதூ செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்? 7 வயதில் தாயும் தகப்பனும் சொல்லிக் கொடுக்காத அந்த தவறை, 7 வயதிலே சொல்லிக் கொடுக்காத அந்த இல்மு, அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்க தவறியதன் காரணமாக அது பிள்ளையாக வளர்ந்து வாலிபனாகி பெரிய மனிதனாகி இன்று வயோதிபத்திலே 70 வயதிலும் உதூ செய்ய தெரியாத நிலையிலே அந்த மனிதன் நின்று தொழுது கொண்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய உதூ திருப்தியாக இல்லையோ அவனுக்கு தொழுகை இல்லை என்று சொன்னார்கள். யாருடைய தொழுகை இஹ்லாஸ் குஷு ஹுது என்கின்ற பேணுதல் இல்லாமல் தொழப்படுகிறதோ அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லுகிறார்கள். எத்தனை வருடங்கள் தொழுகிறோம் என்பதல்ல முக்கியம், தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகையும் சரியாக முறையாக நான் தொழுகின்றேனா, பேணுதலாக தொழுகின்றேனா, அமைதியாக தொழுகின்றேனா என்பதை கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளை மூவரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய குடும்ப மயமாக்கலை உருவாக்குவதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் இலட்சியமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு பிள்ளை துஆ செய்கின்ற நேரத்தில் ஒரு பிள்ளையினுடைய துஆவை அல்லாஹ் எந்த விதமான தாமதமின்றி, எந்த திரையுமின்றி அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று சொன்னார்கள். ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்கு துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அது உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். பிள்ளை எவ்வாறு தாய்க்கும் தகப்பனுக்கு துஆ செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ், என் தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக, நான் சிறு பராயத்திலே சிறுவனாக இருந்த நேரத்தில் எவ்வாறு என் மீது இரக்கம் காட்டி என்னை பாசத்தோடு வளர்த்தார்களோ அதே போல என்னுடைய அருமை பெற்றோர்களுக்கும் நீ அருள் காட்டி அவர்களோடு ரஹ்மத்தாக நடந்து கொள்வாயாக என்ற ஆழமான துஆவுடைய இந்த துஆவை ஒரு பிள்ளை தன் பெற்றோருக்காக இப்படித்தான் துஆ கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் பரிசுத்தமான அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எங்களுடைய தாயும் தகப்பனும் ஒன்று ஹயாத்தோடு இருப்பார்கள் அல்லது வஃபாத்தாகி கபரிலே வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். எங்களுடைய தாய் தகப்பனுக்கு நாங்கள் துஆ கேட்க வேண்டும், ஒவ்வொரு நேர தொழுகையிலும் துஆ கேட்க வேண்டும். நான் எவ்வாறு எனக்காக கேட்கிறேனோ, என் மனைவி பிள்ளைகளுக்காக கேட்கிறேனோ, என் தொழிலுக்காக கேட்கிறேனோ, இன்னொரு அந்த பல விடயங்களுக்காக துஆ கேட்கிறோமோ, அத்தனை துஆக்களிலும் என் பெற்றோர்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது, என் பெற்றோருக்காக துஆ கேட்க வேண்டும். ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் துஆ கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு பிள்ளையுடைய துஆவை எவ்வாறு அல்லாஹ் அவசரமாக கபூல் செய்கிறானோ அதே போல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக கேட்கின்ற துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று சொன்னார்கள். ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எவ்வாறு துஆ கேட்பது, அதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவி பிள்ளைகளுக்காக கேட்ட துஆ எப்படி கேட்டார்கள்? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுரியாத்தினா குர்ரத அயுன் வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் பள்ளி வாசல்களிலே தொழுவிக்கின்ற இமாம் அவர்கள் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் துஆவிலும் இந்த துஆவை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுரியாத்தினா குர்ரத அயுன் வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்ற துஆ. அடுத்தது எது? ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்ற இந்த இரண்டு துஆக்களும் பள்ளிவாசலில் தொழுவிக்கின்ற இமாம்கள் அவர்களுடைய துஆவில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அத்தோடு மாத்திரம் இந்த துஆவை நாங்கள் நிறுத்திவிடக் கூடாது. வெறுமனே ஒரு ஆமீன் சொல்லிவிட்டு சென்று விடக் கூடாது. உள்ளத்தால் உணர்ந்து அந்த துஆவை கேட்க வேண்டும். ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலும் ஒவ்வொரு சுன்னத்தான தொழுகைகளிலும் எங்களுடைய நாவால மனநிறைவோடு எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் துஆ கேட்க வேண்டும். சாலிஹான பிள்ளை செல்வங்கள், நல்ல கண் குளிர்ச்சிகளான பிள்ளை செல்வங்கள், நல்ல சந்ததிகளாக இந்த உலகத்திலே பெயரும் புகழோடும் வாழ வேண்டும். நாளை மறுமையிலும் யா அல்லாஹ், இந்த பிள்ளைகளை கொண்டு நாளை மறுமையிலே பெற்றோர்களாகி எங்களை உன்னுடைய சன்னிதானத்திலே மகிஷர்களை கண்ணியப்படுத்துவாயாக என்ற ஆழமான துஆ இதிலே இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் கரஅல் குர்ஆன வ அமில பிஹ் உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா லௌஉஹு அஹ்ஸன மின் லௌஇ ஷம்ஸ். ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து குர்ஆனை ஓத வைத்து பயனளிக்கக்கூடிய நல்லறிவையும் கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளையை ஒழுங்கான முறையிலே சாலிஹான பிள்ளையாக வளர்த்தெடுத்தால் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா அந்த தாயுடைய தகப்பனுடைய தலையில் ஒளி வீசக்கூடிய ஒரு அழகான கிரீடத்தை சூட்டி அத்தனை மக்களுக்கு முன்னாலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகள் நாளைய சமூகத்தின் தலைவர்கள். எமது பிள்ளைகள் எமது சமூகத்திலே நாளை ஒரு நாள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் நாங்கள் ஒவ்வொருவரும் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் மதரசாக்களுக்கும் மக்தபுகளுக்கும் எங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கின்றோம். நல்ல பாடசாலைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல அறிவாளிகளாக புத்திஜீவிகளாக வர வேண்டும், துறை சார்ந்தவர்களாக நாளை ஒரு நாள் படித்த நிலையில என்னுடைய பிள்ளை இருக்க வேண்டும் என்று நல்ல பாடசாலை, நல்ல ஆசிரியர்கள், நல்ல உலமாக்கள், உஸ்தாத்மார்களிடத்தில் எங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலத்தை மனிதன் குறை செய்து கொண்டிருக்கிறான், குறை சொல்லிக் கொண்டிருக்கிறான். எப்படி? காலம் கெட்டு போயிருக்கிறது என்று காலத்தை குறை கூறி கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலத்தை ஏசாதீர்கள், காலத்தை திட்டாதீர்கள். ஏன் தெரியுமா? காலமே நான் தான் என்று சொன்னார்கள். காலமே நானாக இருக்கிறேன். ஒரு மனிதன் சுபகத்தொழவில்லை என்றால் அன்றைய நாள் அவனுக்கு முசீபத்துக்குரிய நாள். அதற்காக அன்றைய நாளை அவன் ஏச முடியுமா, திட்ட முடியுமா? இன்று சனிக்கிழமை எனக்கு நல்ல நாள் இல்லை, இன்று செவ்வாய்க்கிழமை முசீபத்துக்குரிய நாள் என்று சொல்லுகிறான். ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை நாளையிலே சுபகத்தொழவில்லை என்றால் சிறப்பான அந்த வெள்ளிக்கிழமை நாளும் அவனுக்கு முசீபத்துக்குரிய நாள் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, காலத்தை ஏசாதீர்கள், காலத்தை திட்டாதீர்கள். நபிகளார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதன் காலத்தை ஏசுகிறான், திட்டுகிறான். அந்த காலமே நான் தானே, அவன் என்னை திட்டுகிறான், அடியான் என்னை ஏசுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, காலம் கெட்டு போகவில்லை. எங்களுடைய பிள்ளைகள் சேர்ந்து வாழுகின்ற நண்பர்களுடைய சூழலினால் எங்களுடைய பிள்ளைகள் வழித்தவறி போகிறார்கள், கெட்டு போகிறார்கள். கெட்ட நண்பர்களுடைய சகவாசம், என்னுடைய பிள்ளையினுடைய நடவடிக்கைகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேனா? இன்று சமூக வலைத்தளங்களின் மூலமாக படிக்கக்கூடிய மாணவர்கள், டீன் ஏஜில் இருக்கின்ற, கட்டிளமை பருவத்தில் இருக்கின்ற வாலிபர்கள், யுவதி பெண்கள் எல்லாம் இன்று பரவாறான சமூக ஊடகங்களின் மூலமாக கெட்ட தீய தொடர்புகளை ஏற்படுத்தி வழிதவறிக் கொண்டிருக்கிறார்கள். தீய நண்பர்களுடைய சகவாசம், கண்ணியத்திற்குரியவர்களே, நள்ளிரவு தாண்டியும் சோசியல் மீடியாக்களிலே மூழ்கி போயிருக்கிறார்கள். அவர்களால் எவ்வாறு நேரகாலத்தோடு 4:30 எழுந்து சுபகு சொல்ல முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. நாளைய நாள் அவனுக்கு வயது வந்து விட்டால், பெரியாளாகிவிட்டால் அவன் திருந்திக் கொள்ளுவான், முறையாக வளர்ந்து கொள்வான் என்று விட்டுவிட்ட எத்தனையோ பல பெற்றோர்கள் அழுகின்ற காட்சியின் ஆளாந்த பார்க்கிறோமா இல்லையா? கெட்டுப்போன பிள்ளைகள் அதிகமாக சமூகத்தில் இருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பிள்ளை தன்னுடைய தாயையும் தகப்பனையும் திட்டுவது பெரும் பாவம் என்று சொன்னார்கள். ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரை ஏசுவது திட்டுவது பெரும் பாவம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, ஒரு பிள்ளைக்கு எவ்வாறு தன் வாப்பா அம்மாவை ஏச முடியும், திட்ட முடியும்? நாவுல வார்த்தை வருமா அம்மா வாப்பாவை ஏசுறதுக்கு திட்டுறதுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் அவன் அம்மா வாப்பாவை ஏசுவான் திட்டுவான், அவன் இவன் அம்மா வாப்பாவை ஏசுவான் திட்டுவான். இப்படித்தான் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு ஏச்சும் பேச்சும் வாங்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு செய்கின்ற பெரும் பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். பிள்ளைகள், எந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லால் செயலால் நடத்தினால் நோவினை செய்கிறார்களோ, இந்த பிள்ளைகள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, காலம் எங்களை எல்லாம் சவாலுக்குரிய காலங்கள் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கிறது. பகல் நேர தொழுகைகளான துஹர், அசர், மக்ரிப் போன்ற தொழுகைகள், பிள்ளைகள் பாடசாலை என்றும் டியூஷன் என்றும் மாலை நேர வகுப்புகள் என்றும் பிள்ளைகள் சென்று விடுகிறார்கள். இஷாவுடைய தொழுகை, சுபஹினுடைய தொழுகை வீட்டில் தானே பிள்ளைகள் இருக்கிறார்கள். வீட்டிலேயே உதவெடுத்துக் கொண்டு ஏன் உங்களுடைய வயதுக்கு வந்த மகனை பள்ளி கழைத்துக் கொண்டு ஒரு தகப்பனுக்கு வர முடியாது? முதலாவது சஃபில, இரண்டாவது சஃபில உங்களுடைய வலப்பக்கமாக இடப்பக்கமாக உங்களுடைய மகனை நிப்பாட்டுங்கள். தொழுகின்ற நேரத்திலே சுஜூது செய்கின்ற, ருகூ செய்கின்ற முறையிலே அவன் ஒரு தவறை செய்வானேயானால் பிள்ளைக்கு தகப்பனாக இருந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை பார்த்து கண்டித்து திருத்திக் கொடுக்கவில்லை என்றால் மாத்தான் மனிதன் வந்து திருத்தி கொடுப்பானா, சொல்லிக் கொடுப்பானா? இல்லவே இல்லை. இதுதான் பிள்ளையினுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுவதற்கான வழிமுறையாக இருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளோடு ரொம்ப இரக்கமாக நடந்து கொண்டார்கள். சிறுவர்களோடு ரொம்ப இரக்கமாக நடந்து கொண்டார்கள். லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா. யார் ஒருவர் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, தன் வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ, அவன் என் சமூகத்தை சார்ந்தவன் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இரண்டும் இந்த சமூகத்தில் இன்று இல்லாமையின் காரணமாகத்தான் சமூகத்தினுடைய சீரழிவுக்கு இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். என்னுடைய வயதுக்கு மேற்பட்டவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், பெரியவர்களாக இருக்கிறார்களா, மரியாதையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த மரியாதை என்பது வெறுமனை வாயினால் சொல்லக்கூடிய கட்டளைகள் மாத்திரமல்ல, அது என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். நான் என்னுடைய தாய்க்கு முன்னால், என் தகப்பனுக்கு முன்னால் அவர்களுக்கு எழுந்து மரியாதை செய்து தாய் தகப்பனோடு அன்பாக பாசமாக நான் பேசுகின்ற அந்த பேச்சை பார்த்து என்னுடைய உள்ளே திருந்த வேண்டுமே ஒழிய, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து மாத்திரம் பிள்ளைகளை திருத்த முடியுமா இருந்தால் நிச்சயமாக அது முடியாது. மகரிபுக்கு பின்னால், சுபஹுக்கு பின்னால் ஒரு தாயும் தகப்பனும் தொழுது முடித்ததற்கு பிறகு அல் குர்ஆனை திறந்து ஓதுகின்ற அந்த காட்சியை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். அந்த பிள்ளையும் குர்ஆனை எடுத்துக்கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார்ந்திருந்து ஓத ஆரம்பிப்பான். இல்லை என்றால் தாயின் தகப்பனும் போனை பார்த்து கொண்டு டிவியை பார்த்து கொண்டு நீ ஓது நீ படி என்றால் எவ்வாறு நடக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்று சமூகத்திலே நடைபெறுவதெல்லாம் இதுதான். எவ்வாறு என்னுடைய குடும்பம் சாலிஹான ஒரு இஸ்லாமிய குடும்பமாக மாறும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த பிள்ளை நாளை ஒரு நாள் நான் மௌத்தாகி கபருக்கு சென்றால் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று எனக்காக துஆ செய்வானா? நாளை ஒரு நாள் நானோ என்னுடைய மனைவிய மௌத்தாகினால் இந்த பிள்ளை என்னுடைய ஜனாதா தொழுகை தொழுவிப்பானா? தொழுவிக்க கூடிய அறிவை நான் கொடுத்திருக்கின்றேனா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படியே காலம் சென்று கொண்டிருந்தால் நாம நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றவில்லை என்றால் எம்மை வேற யாராலும் மாற்றவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் எங்களை திருத்தவே முடியாது. சமூகமாக குடும்பமாக நாங்கள் ஆகிவிடுவோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகிறேன். எங்கட வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு திறமைசாலிகளாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒவ்வொரு திறமை இருக்கிறது. மூத்த பிள்ளை 9 பாடத்திலும் திறமை சித்திகளை பெறுகின்றான் என்றால் இரண்டாவது பிள்ளையால் அவ்வாறு பெற்றுக் கொள்ள முடியவில்லை. மூன்றாவது பிள்ளை இன்னும் ஒரு விடயத்திலே திறமைசாலியாக இருக்கிறான். நாம் இப்படியாக ஆழமாக தெளிவாக பேச வேண்டிய தலைப்பு, ஒவ்வொரு பிள்ளைக்கும் அல்ல ஒவ்வொரு திறமையை வைத்திருக்கிறான். மூத்த பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கிறது, இரண்டாவது பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கிறது என்று இனம் கண்டுகொள்வது தாய் தகப்பனுடைய பொறுப்பு. இவ்வளவு காலமும் பிள்ளைகளை நீங்கள் தனியாக அறிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த நிமத்துக்களை பற்றி நீங்கள் என்ன அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? பிள்ளைகளை பற்றி அதிகமாக பெற்றோருக்கு தெரியாது. தன்னுடைய பிள்ளை பாடசாலையில எந்த வகுப்பிலே படிக்கிறான் என்று சில தகப்பன்மாரிடத்திலே கேட்டால் தகப்பன்மாருக்கு தன்னுடைய பிள்ளையின் வகுப்பை கூட சொல்ல தெரியாது. மகன் குர்ஆனில் எதனை ஓதுகின்றான், எத்தனை ஜுஸுக்களை பாடமாக்கி இருக்கிறான், அத்தஹியாத்து தெரியுமா, வஜ்ஜஹத்து தெரியுமா என்று பிள்ளைகளிடத்திலே கேட்க வேண்டிய கேள்வியை பெற்றோர்களிடத்திலே கேட்டால் எத்தனை பிள்ளைகள், எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய நிலைமை அறிந்திருக்கிறார்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே தொடர்புகள் தூரமாகிவிட்டது. இரக்கம் காட்டுவது கிடையாது. எந்த நேரமும் கடுகடுப்பாக பிள்ளைகளை பார்ப்பதும் வாயில் வந்த வார்த்தைகளை சொல்லி ஏசுவதும். சில நேரங்களில் பாடசாலைக்கு சென்றால் பெற்றார் கூட்டத்துக்கு பெற்றோர்களை அழைப்பார்கள். அழைத்தால் ஒரு வகுப்பில் 33 மாணவர்கள் இருப்பார்கள். ஆசிரியர் ஆக திறமை சித்திகள் வாங்கிய பிள்ளையை முதலாவதாக எல்லா பெற்றோருக்கு முன்னால் அழைத்து இந்த மாணவன் இன்னாருடைய பிள்ளை, இத்தனை இத்தனை புள்ளிகளை எடுத்திருக்கிறார், இத்தனை சராசரி எடுத்திருக்கிறார், இந்த வகுப்பிலேயே மிகவும் திறமைசாலியான கெட்டிக்கார சிறுவன் இவன் தான். வெளியிலே பாடசாலையில இருந்து பெற்றார் கூட்டத்தை முடித்து வந்த தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகள் குறைவான புள்ளிகளை எடுத்திருப்பார்கள். அந்த பிள்ளையோடு சேர்த்து இவனையும் ஒப்பிட்டு ஏசுவார்கள், திட்டுவார்கள். அவனுக்கு முடியும் என்றால் ஏன் உன்னால் முடியாது, உனக்கு நான் என்ன குறை வைத்திருக்கிறேன்? கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுடைய பிள்ளைகளை வேற யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அது என்னுடைய பிள்ளை. எந்த பிள்ளையை அல்லாஹ் அவனைப் போல படைக்கவில்லை, அவருடைய பிள்ளையை என்னுடைய பிள்ளையைப் போல அல்லாஹ் படைக்கவில்லை. அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த திறமை அது. என்னுடைய பிள்ளைக்கு அல்லாஹ் இன்னொரு திறமையை, நியமத்தை வைத்திருக்கிறான். என் பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையிலே அந்த பிள்ளையை நான் வழிநடாத்த வேண்டும், அவனுக்கு ஆலோசனைகள் கொடுக்க வேண்டும், அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒவ்வொரு திறமை இருக்கிறது. மற்ற மாணவர்களோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது. இரண்டாவது, எந்த நேரத்திலும் பிள்ளைகளை குறை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடாது. அவனால் ஒரு ஜுசு பாடமாக்கேயும் அவன் குர்ஆன் முழுவதையும் மனனமாக்கி விட்டான், ஏன் உன்னால் முடியாது? மனநசக்தி, நினைவாற்றல் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சக்தியா பாக்கியமா இல்லையா? ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகளை குறை கூறக்கூடாது, அவர்களை ஆசுவாசப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த தாயும் தகப்பனும் பிள்ளைகளை குறை சொல்லி திட்டிக் கொண்டு எந்த நேரமும் ஏசிக்கொண்டு முணுமுணுத்துக் கொண்டே இருப்பார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாப்பா வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வார செய்தியை கேட்டா பிள்ளைகள் பயந்து ஓடுவார்கள். வாப்பா வீட்டுக்குள்ள வாரார் என்ற பயத்திலே ஓடுவார்கள். ஒரு ராணுவ தளபதியை கண்டு குற்றம் செய்தவர்கள் ஓடி ஒளிப்பதை போல ஒரு தகப்பனை கண்டு பிள்ளைகள் ஓடி ஒளிவார்கள். இவன் கெட்ட தகப்பன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த தகப்பனுடைய வருகையை கண்டு பிள்ளைகள் ஓடி ஒளிகின்றார்களோ அவன் கெட்ட தகப்பன் என்று சொன்னார்கள். எந்த கணவனுடைய வருகையை அறிந்து ஒரு மனைவி பயப்படுகிறாளோ அவன் கெட்ட கணவன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகிற செய்தியை கேட்டால் தங்களை அழகுபடுத்தி அலங்கரித்து வீட்டு வாசல் ஓரத்தில் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். தன் கணவனை வரவேற்பதற்காக, தன் கணவனை வரவேற்பதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போயிட்டு உள்ளே வர்ற நேரத்தில் சலாம் சொல்லி கொண்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. வந்தத்தோட மனைவிக்கு பக்கத்தில் உட்கார மாட்டாங்க, கையில இருக்கிற மிஸ்வாக் எடுப்பாங்க, நல்ல வாய பல்ல சுத்தம் செய்து கொப்பளித்து விட்டு வீட்டுல கையில இருக்கிற நறுமணங்களை பூசிட்டு மனைவிக்கு பக்கத்தில் உட்காருவாங்க. வந்து ஒரு இஸ்லாமிய கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், ஒவ்வொரு கணவனுக்கும் ஆசை இருக்கிறது தன்னுடைய மனைவி அழகாக இருக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொருவரும் ஆசைப்படுறது. எந்த மனைவிக்கும் ஆசை இல்லை, எந்த மாப்பிள்ள அழகா இருக்கணும், அழகா உடுத்தணும், அழகாக பேசணும். வீட்டை விட்டு காலையிலே ஒரு கணவன் ஒரு ஆண்மகன் வெளியே செல்லுகிறான், தொழிலுக்கு செல்லுகிறான், எத்தனை பல மனிதர்களோடு பேச்சுக்கள், எவ்வளவு கதைகள், வெயிலில வியர்வையில வீட்டுக்கு வந்துட்டால் பக்கத்தில் உட்கார்ற நேரத்தில் தொழுகிற நேரத்தில் நாங்களே பார்க்கிறோமா இல்ல, எவ்வளவு அசௌகரியங்கள், வியர்வை நாற்றம், வாயை திறந்து பேச முடியாத நாற்றம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தனையுமே கஸ்தூரியை விட நறுமணம் வீசக்கூடியது. அப்படி இருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாயை சுத்தம் செய்து கொள்வார்கள், மிஸ்வாக்கு செய்வார்கள், பிரஷ் பண்ணி கொள்வார்கள். அதுக்கு பிறகு என்ன, பேசக்கூடிய நேரத்தில் என்னுடைய பேச்சின் மூலமாக என்னுடைய நாவிலிருந்து வாயிலிருந்து ஒரு துர்வாடை வந்துவிட்டால் மனைவி பிள்ளைகள் அசௌகரியப்படுவார்கள், சுத்தமாக்கிக் கொள்வார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சிறுவர்களாகிய சிறுவர்களுக்கு பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுவோம். நாளை ஒரு நாள் நாங்கள் நோயாளியாக படுத்துவிட்டால் எங்கள் நிலை கண்டு பிள்ளைகள் நிலை குலைந்து அழுவார்கள், எங்களுக்காக அழுவார்கள். யா அல்லா, இந்த தாய் தகப்பனுக்கு உடல்ல சுகத்தக்கூடிய அல்லா, வெகு விரைவில் எழுந்து வேலைக்கு போகணும், தொழிலுக்கு போகணும், என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும், என்ன மதரசாவுக்கு கூட்டிட்டு போகணும், எந்த பாப்பாவை தவிர வேற யாரால யாருலா ஏனும் எங்கட பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்த்திருந்தால் நாளை ஒரு நாள் நோயாளியாக படுத்திருந்தா என்ன பிள்ளை எனக்காக துஆ செய்யும். சில நேரம் மௌத்தாகிட்டு வைங்க, வந்தவங்க எல்லாம் முகத்தை காட்டிட்டு பேசிருவாங்க, நானும் ஐயத்தூட்டுக்கு வந்தேன் சொல்லி எங்க பிள்ளைகள் எனக்காக துஆ செய்வாங்க. சாலிஹீன்களாக, முத்தக்கீன்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, இரக்கத்தோட பிள்ளைகளை வளர்த்தா எங்களுக்காக துஆ செய்வாங்க. இதெல்லாத்தையும் நாங்க விட்டுட்டோம். அதிகமானவர்கள் அந்த பாசத்திற்காக பிள்ளைகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தகப்பன் இருக்கிறாரு, தாய் இருக்கிறாங்க, அம்மா பாப்பா ஹயாத்தோட வச்சுக்கொண்டே எத்தனையோ பல பிள்ளைகள் எத்தீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தீம்னு நான் சொல்றது இரக்கமில்ல, பெற்றோர்களிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அன்பு, பாசம், அனுசரிப்பு, வழிகாட்டல்கள், ஆலோசனைகள் இல்ல. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகள் அல்லாஹ் தந்த நிஅமத், அல்லாஹ் தந்த அமானிதம். எத்தனையோ பல கணவன் மனைவிக்கு கொடுக்காத பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் நிரப்பமாக எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த பிள்ளைகளை நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று ஷுகூர் செய்வோம். பிள்ளைகளோடு இரக்கமாக அன்பாக நடந்து கொள்வோம். ஒவ்வொரு பிள்ளைக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருக்கிறான். அந்த திறமையை நாங்கள் இனம் கண்டு அவர்களை ஊக்குவிப்போம், அவர்களுக்கு ஆலோசனைகள் பல வழங்குவோம். பள்ளிக்கு வருகின்ற நேரத்திலே 10 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் எங்களோடு அழைத்து கொண்டு வருவோம். வருகின்ற போகின்ற நேரங்களில் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லி மரியாதை செய்து கையில் இருக்கின்ற 4 பணத்தை 4 பேருக்கு தர்மம், இவை எல்லாமே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற இல்ம், அறிவு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ், நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்து கபராளிகளாகிவிட்ட அந்த கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக அவருடைய வாழ்விடத்தை ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுக்கு விமோசனம் உள்ள மகிழ்ச்சிக்குரிய காலமாக்கி தருவாயாக. நமது நாட்டின் நிலைமையை லேசாக்கி எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலையால் உருவாக்கி தருவாயாக. எங்கள் பிள்ளைகள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக முத்தத்தீன்களாக வளரையால் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பாயாக. எங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் வரக்கச் செய்வாயாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்து.